நமஸ்காரம். நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும்போது சுதந்திர மனிதன், பின்னால் படிக்க தொடங்குகிறோம், மேற்படிப்பு போவதற்கு கடன் வாங்குகிறோம், வங்கிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்த பிற்பாடு வட்டியும் முதலுமாக திரும்ப கட்டுகிறோம். முற்காலத்தில் படிப்புக்கு கடன் வாங்கியதில்லை, இப்போது கடன் வாங்குகிறோம். இப்போ மாணவனாகும்போது மேல் படிப்பின் போது கடன் படுகிறோம் என்பது புரிகிறது. ஆனால் வேதங்கள் நாம் பிறக்கும்போதே கடன்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகின்றன. ஆச்சரியமா இருக்கா? ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே மூன்று கடன்களோட பிறக்கிறான். ரிஷிக்கடன், தேவக்கடன், பித்ருக்கடன். இந்த மூன்று கடன்களையும் நாம் தீர்க்க வேண்டும். கடன் என்பது என்ன? ஒருத்தரிடம் பணம் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுப்பது, அல்லது ஒருத்தரிடத்தில் நாம் ஏதோ ஒரு உதவி பெற்றிருந்தால் அதை திருப்பக்கூடிய செயலை செய்வது, இதுதான் கடன், கடனை திருப்பி கொடுத்தல். இப்போ நாம் ரிஷிகளிடத்தில் பணம் வாங்கியிருக்கோமா, தேவர்கள் பணம் கொடுத்தார்களா, இல்லை நமக்கு பித்ருக்கள் தான் கொடுத்திருக்கிறார்களா? இவர்கள் முகத்தையே நாம் யாரும் பார்த்ததில்லை. முகமே தெரியாத ஒருத்தனுக்கு போய் நாம் கடன்படுவோமா? பட்டிருக்கிறோம். என்ன கடன், நாம் எப்படி உதவி பெற்றிருக்கிறோம், அந்த கடனை எப்படி திருப்பி அடைக்க வேண்டும் என்று பார்ப்போம். கண்ணனே தான் கடன்பட்டதாக கூறுகிறார். திரௌபதியினுடைய புடவை உரியப்பட்ட போது அவள் கண்ணனை உதவிக்கு கூப்பிட்டாள், கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று. கண்ணன் அங்கு வரவில்லை, புடவையை கொடுத்தார், காப்பாற்றி விட்டார். ஆனால் வெகு காலத்துக்கு பின் கண்ணன் வருத்தப்படுகிறார். திரௌபதி கூப்பிட்டாள், ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு நான் அருகே செல்லவில்லை, கூட இருந்து ஆறுதல் சொல்லவில்லை. ஆகவே கடன் வாங்கியவனுடைய கடன் திருப்ப கட்டப்படாமல் வட்டி பெருகிக்கொண்டே போவதைப் போலே நான் கவலைப்படுகிறேன். அவள் கோவிந்தான் என்னை கூப்பிட்டது, எனக்கு கொடுக்கப்பட்ட கடன், அதை நான் திரும்ப அடைக்க வேண்டும். புடவை கொடுத்தால் மட்டும் போதாது, மேலும் மேலும் நல்லது செய்ய வேண்டும் என்று கண்ணன் நினைத்தானாம். அப்ப பகவானே கடன்பட்டதாக கூறுகிறார், நாம் பட்டிருக்க மாட்டோமா? ரிஷிகள் அந்த காலத்திலிருந்தே தங்களுடைய தேவைகளை எல்லாம் சுருக்கி கொண்டு போக வாழ்க்கை வாழாமல் உலகத்தில் அனைத்து பொருள்களும் அப்படியே இருக்க வேண்டும், எதையும் யாரும் பாதித்து விடக்கூடாது என்கிற எண்ணத்தோடே வாழ்ந்தவர்கள். யோசித்து பார்ப்போம். புலன்களை அடக்க சொல்கின்றனர், தேவைகளை குறைக்க சொல்கின்றனர், பட்டினி கிடக்க சொல்கின்றனர், எதற்காக? இப்படியெல்லாம் ரிஷிகள் இருந்தது யாருக்காக? அவர்கள் நிறைய பட்டினி இருந்தனர், மௌனவிரதம் இருந்தனர், தவம் புரிந்தனவரே யாருக்காக? தங்களுக்காக அல்ல. அவர்கள் ஒவ்வொருவரும் இயற்கையை காப்பதற்கும், பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த லோகத்தை ரட்சிப்பதற்கும், நமக்கு நல்லதை போதிப்பதற்குமே வாழ்ந்தனர். ஆகவே தங்களுடைய தவத்தாலும் பட்டினியாலும் பிரம்மச்சரியத்தாலும் இந்த உலகத்தையே காப்பாற்றுகின்றனர் ரிஷிகள். அந்த கடன் பட்டுவிட்டோம் நாம். அவர்கள் நமக்கு இந்த உலகத்தை நதிகளோடும் மலைகளோடும் மரங்களோடும் மூலிகைகளோடும் இயற்கை வனத்தோடும் கொடுத்து சென்றிருக்கின்றனர். பதிலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு இதே போல இயற்கை வளத்தை விட்டு செல்ல வேண்டும். மலைகளை வெட்டியும் காடுகளை அழித்தும் அடுக்குமாடி கட்டடங்களை கட்டிவிட்டால் அப்ப எந்த சொத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுப்போம்? இதுவா ரிஷிகள் நமக்கு கொடுத்து போனதற்கு நாம் காட்டும் நன்றி? அப்படி இருக்கக்கூடாது. இயற்கையை பாதுகாக்க வேண்டும். அது வேண்டுமானால் நம் தேவைகளை குறைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளையும் அளவோடு தான் உபயோகப்படுத்த வேண்டும். அதிகப்படியாக உபயோகப்படுத்தி வீணடிக்கக்கூடாது. நாமும் தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் ரிஷிகளுக்கு நாம் கடனை திரும்பச் செலுத்துவது. ஆக ரிஷிகள் தவத்தால் உலகத்தை காக்கின்றனர். நாமும் திரும்ப தவமும் பிரம்மச்சரியமும் கடைப்பிடிக்க வேண்டும். தேவர்கள் மழை பொழிந்து, காற்று வீசி, செல்வம் கொடுத்து, ஒளி கொடுத்து, ஆரோக்கியம் கொடுத்து, அன்னம் கொடுக்கின்றனர். இது இத்தனையும் தேவர்கள் நமக்கு கொடுக்கிறது. நாம் அவர்களுக்கு பூஜை மூலம், யாகம் யஜ்ஞம் ஹோமம் முதலானவற்றை பண்ணுவதன் மூலம், தேவ பூஜையின் மூலமாக இதை திரும்ப கொடுக்க வேண்டும். வருணதேவன் மழை பொழிந்ததால் தான் அன்னம் விளைகிறது, நெல்லோ கோதுமையோ விளைகிறது. அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்த நெல்லையும் கோதுமையும் நன்கு உண்ண போகிறோம், உண்ணுவோம். ஆனால் அந்த தேவதைகளை படைத்துவிட்டு உண்ண வேண்டும், யாகம் யஜ்ஞம் செய்துவிட்டு உண்ண வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆகுதியும் அவர்களுக்கு ஆகாரமாக போகப் போகிறது. நாம் ஹோமகுண்டத்தில் ஆகுதி கொடுக்கிறோம், நெய் சேர்க்கிறோம், பால் சேர்க்கிறோம். இவையெல்லாம் தேவதைகளுக்கு நாம் கொடுக்கும் உணவு வகைகள். ஆக தேவர்கள் லோகத்துக்கு மழையும் அன்னமும் கொடுத்து உதவுகின்றனர். நாம் கடன்பட்டு விட்டோம். அதை திரும்பவும் யாக யஜ்ஞத்தின் மூலம் திரும்ப கொடுக்க வேண்டும். மூணாவது பித்திருக்கடன். பித்திருக்களால் தான் நாம் பிறந்தே இருக்கிறோம். பித்திருக்கள் யார்? தாத்தா, முத்தாத்தா, அவருக்கு தாத்தா, எழுத்தாத்தா, கொழுத்தாத்தா முதலானவர்கள். இவர்கள் அனைவருமே பித்திருக்கள். பித்ருலோகத்தில் இருப்பவர்கள் பித்ரு தேவர்கள். அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். நம்முடைய தாத்தாவோ பாட்டியுமோ பித்ருலோகத்துக்கு போயிருக்கலாம், அங்கும் நீண்ட காலம் வாழலாம். அந்த பித்ருக்களுக்கு நாம் கடன்பட்டு இருக்கிறோம். அவர்கள் இருக்கவே தானே நானே பிறந்தேன். அப்போ எனக்கு வாழ்க்கை கொடுத்து ஒரு உயிருள்ள மனிதனாக பிறவி கொடுத்ததே பித்ருக்கள். அவர்களுக்கு எப்படி திரும்ப செய்ய வேண்டும்? அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது, ஆண்டுதோறும் சிராத்தம் செய்வது, கிரகண புண்ணிய காலங்களில் தர்ப்பணம் செய்வது, புண்ணிய நதிக்கு போனால் தானம் கொடுப்பது, இதெல்லாம் பித்ருக்கடனை தீர்ப்பதற்காக. ஆக மூன்று பேருக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். ரிஷிகளுக்கு கடன், தேவர்களுக்கு கடன், பித்ருக்களுக்கு கடன். இந்த மூன்றையும் எளிதில் நாமே நம்முடைய வாழ்நாளில் தீர்க்கலாம். அதற்குரிய முயற்சி எடுக்க வேண்டும். நாம் தவத்தை மேற்கொண்டு தேவைகளை சுருக்கி கொண்டால் ரிஷிக்கடன் தீரும். யாகம் யஜ்ஞம் பூஜை ஆகியவற்றை செய்தால் தேவக்கடன் தீரும். நாமும் அடுத்து நம்முடைய குழந்தைகளை கொண்டு தர்ப்பணம், சிராத்தம் ஆகியவற்றை இன்னும் செவ்வனை செய்தோமானால் அதனால் பிதிர்க்கடன் தீரும். கடன்பட்டது உண்மை. அந்த கடனை கண்டிப்பாக தீர்ப்போம்.